ಕೃಷ್ಣ ಪ್ರಷ್ಟಾಯ ಭೂತಲೆ ಶ್ರೀಮದೇ ಭಕ್ತಿ ವೇದಾಂತ ಸ್ವಾಮೀತಿ ನಾಮಿನೆ ನಮಸ್ತೆ ಸಾರಸ್ವತಿ ದೇವೇ ಗೌರವಾಣಿ ಪ್ರಚಾರಿಣೆ ನಿರ್ವಿಶೇಷ ಶೂನ್ಯವಾದಿ ಪಾಶ್ಚಾತ್ಯ ದೇಶಧಾರಿಣೆ ಜಯ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯ ಪ್ರಭು ನಿತ್ಯಾನಂದ ಶ್ರೀ ಅದ್ವೈತ ಗದಾಧರ ಶ್ರೀವಾಸಾದಿ ಗೌರಭಕ್ತ ವೃಂದ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ 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 ರಾಮ 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 ಹರೇ 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 ಕೃಷ್ಣ. ಸೊ இன்றைக்கு நம்ம பகவத்கீதையில வந்து முதலாவது அத்தியாயம் முதல் ஸ்லோகம் கர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேத யுயுத்சவஹ மாமக பாண்டவாஶ்சைவ கிம் அற்புத கிம் அகுர்வத சஞ்சய. இந்த ஸ்லோகம் வந்து திருதராஷ்டிரர் இந்த ஸ்லோகம் சொல்றாரு. திருதராஷ்டிரர் வந்து தன்னுடைய மந்திரி அவருடைய காரியதரிசியான சஞ்சயன்ட்ட இந்த கேள்வியை எழுப்புறார். பகவத்கீதை வந்து கீதோ உபனிஷத் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். இது பகவானாலேயே நேரடியாக உபதேசிக்கப்பட்டதுனால இது ரொம்ப ரொம்ப தூய்மையான ஒரு அழுக்கற்ற ஒரு படைப்பு. பகவத்கீதை வந்து எதுக்காக கிருஷ்ணா அர்ஜுனனுக்கு உபதேசித்தாரு, பகவத்கீதையுடைய நோக்கம் என்ன, பகவத்கீதை வந்து எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்ம இந்த உபன்யாசத்துல தெரிஞ்சுக்கிறோம். பகவத்கீதை வந்து எதுக்காக கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு போதிக்கிறாரு, பகவத்கீதை வந்து கிருஷ்ணா வந்து எதுக்காக அர்ஜுனனுக்கு போதிக்கிறார், பகவத்கீதையுடைய நோக்கம் என்ன. குழப்பத்தில் இருக்கிறவங்களை வந்து அறியாமையிலிருந்து விடுவிக்கிறது. குழப்பம்னா அறியாமை, நான் எது செய்யணும் எது செய்யக்கூடாது, நல்லது எது கெட்டது எது, இது தெரியாதுன்னு அறியாமை. இப்போ பகவத்கீதையோட நோக்கம் என்னன்னா நம்மளை எல்லாரும் அறியாமையிலிருந்து விடுவிக்கிறது தான். பகவத்கீதையோட நோக்கம் வந்து நம்மளை அறியாமையிலிருந்து விடுவிக்கிறது. அதனால தான் அர்ஜுனன் வந்து அர்ஜுனனும் கிருஷ்ணரும் நண்பர்கள் தான், நண்பர்களாக தான் பேசிட்டு இருந்தாங்க பழகிட்டு இருந்தாங்க. ஆனால் அர்ஜுனன் வந்து தன்னால் வாழ்க்கையில் ஒரு முடிவுக்கு வர முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில் வைக்கப்பட்ட பொழுது அவருக்கு முடிவு என்ன எடுக்கிறதுன்னு ரொம்ப குழப்பமாக இருந்தது. அப்போ கிருஷ்ணா கிட்ட வந்து வாதம் செய்யறதோட ஏன் நம்ம கிருஷ்ணாவை ஏற்றுட்டு குருவாக ஏற்றுக்கிட்டு அவர்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு அர்ஜுனன் வர்றார். அதுதான் சரணாகதி. நண்பர்களுக்குள்ளே வந்து என்றைக்குமே ஒரு முடிவுக்கே வரமாட்டாங்க, விவாதம் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஆனால் இங்கே வந்து அர்ஜுனன் கிருஷ்ணரை வந்து குருவாக ஏற்றுக்கிறார், சரணடைகிறார். கார்பண்ய தோஷோ பிரகதஸ்வபாவா மிச்சாமித்தாம் தர்ம சமூக சேதகா எஸ்ஏகி இஷாமி பிரகூகி தன்மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் தாம் பிரபன்னம். கிருஷ்ணா நான் இப்போ உங்களை சரணடைகிறேன், எனக்கு குருவாக இருந்து தயவுசெய்து என்னை வழி நடத்துங்க. என்னுடைய கருமித்தனத்தினால, கார்பண்ய தோஷம்னா கருமித்தனம், கருமித்தனம்னா என்னதுன்னா பொய்ப்பற்றுதல், பொய்யான பற்றுதல்கள். என்னுடைய குடும்பம், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய குழந்தைங்க, என்னுடைய சமுதாயம், என்னுடைய இதம், என்னுடைய இனம், என்னுடைய மதம், என்னுடைய ஜாதி, இதெல்லாம் தான் கருமித்தனம், பொய்ப்பற்றுதல், பொய் அடையாளம், பொய்யாக நம்மளை அடையாளப்படுத்திக்கிறது. இது வந்து இந்த பொய் அடையாளத்தினால அர்ஜுனால ஒரு முடிவுக்கு வர முடியல. அப்போ அர்ஜுன் ஒத்துக்கிறார் கார்பண்ய தோஷம் கருமித்தனத்தினால கிருஷ்ணா இப்போ ரொம்ப குழம்பி போயிருக்கேன், கார்பண்ய தோஷம் பகத ஸ்வபாவா மிச்சாமித்தம் தர்ம சமூக செய்த சகா எனக்கு எது செய்யணும்னு ஒன்றும் தெரியல. எஸ்யாகி இஷாகி பிரகூகி தன்மை சிஷ்யஸ்தேகம் நான் உங்களை வந்து நான் என்னை நீங்கள் குருவா சாரி என்னை நீங்கள் சீடனாக ஏற்றுக்கோங்க, எனக்கு குருவாக இருந்து என்னை வழி நடத்துங்க. ஸோ முதல் பகவத்கீதையோட நோக்கம் வந்து அறியாமையிலிருந்து விடுவிக்கிறது தான். ஆன்மீக குருவுடைய முதல் நோக்கம் வந்து தன்னை பின்பற்றக்கூடிய சீடர்களை வந்து அறியாமையிலிருந்து விடுவிக்கிறது, அவங்கள மேலும் புலன்பத்தில் ஈடுபடுத்துறது இல்லை. பொதுவாக ஜனங்கள் வந்து என்ன விரும்புவாங்கன்னா ஒரு குருகிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கி நல்லா அனுபவிக்கணும். ஜட உலகத்தில் வந்து ஜனங்க என்ன விரும்புவாங்க, சாமியார்கிட்ட போவாங்க. அதில் நோக்கம் என்னென்னா இந்த சாமியார்கிட்ட போனால் என்னை ஆசீர்வதிப்பாங்க, நான் நல்லா புலன்பு அனுபவிக்கலாம். அந்த சாமியார் வந்து என்ன பண்ணுவார், தன்னுடைய பேருக்காக பொருளுக்காக வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், இதுக்கு கட்டுப்பாடு விதிமுறையெல்லாம் கிடையாது, இதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடு விதிமுறையும் கிடையாது அப்படின்னு அந்த ஆன்மீக குருங்க பேரளவான ஆன்மீக குருவும் அவங்களை உற்சாகப்படுத்துவார். ஆனால் உண்மையான ஆன்மீக குருவோடைய முதல் வேலை என்னென்னா சீடனை வந்து கண்டிக்கிறது திருத்தர். அதனாலதான் கிருஷ்ணா வந்து அர்ஜுனன் வந்து தன்னை வந்து சீடனா ஏத்துக்கணும்னு சொன்ன உடனே கிருஷ்ணா வந்து அர்ஜுனனை கண்டிக்கிறார். அசோஷானான் அன்னசோஷத்வம் பிரஜாவாதாம் சபாஷே கதாசூன கதாசூஞ்ச நான் சோசந்தி பண்டிதா. பண்டிதா பண்டிதானா கற்றறிந்தவன். அர்ஜுனா நீ பெரிய கற்றறிந்த பண்டிதன் மாதிரி பேசின, ஆனா எதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாதோ அதுக்கெல்லாம் கவலைப்பட்டு இருக்க. நான் நினைச்ச நீ ரொம்ப புத்திசாலின்னு, ஆனா நீ முட்டாள நம்பர் ஒன்னா இருக்கிய, நீ வந்து முட்டாளா இருக்கிய. அறிஞர்கள் வாழ்பவர்க்காகவோ மாண்டவர்க்காகவோ வந்தது இல்லையே, ஏன் உனக்கு இது தெரியல? அப்ப உடனே கிருஷ்ணா வந்து தன்னை சீடனை முட்டாள், கவலைப்படாதக்கெல்லாம் தேவையில்லாதக்கெல்லாம் நீ கவலைப்பட்டு இருக்க அப்படின்னு அறிவுறுத்துற. பகவத்கீதையோட முதல் நோட்டமே வந்து நம்மளை அறியாமையிலிருந்து விடுவிக்கிறதான். இந்த உடல்கிற அடையாளத்திலிருந்தும் உடல் சார்ந்த விஷயங்கள்ல இருந்தும் பௌதீக பந்தத்திலிருந்தும் நான் பிரித்து எடுத்து முதல் அந்த அறியாமையை களைவதுதான் கிருஷ்ணருடைய முதல் நோக்கம். பகவத்கீதையுடைய ஃபர்ஸ்ட் விஷன் முதல் நோக்கமே அதுதான். ரெண்டாவது வந்து கிருஷ்ணாவை நம்ம சரணடையும், அர்ஜுனன் சரணடைந்தார் போல. அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் எழலாம். ரூபாதர் வந்து அடிக்கடி உபன்யாசத்தை சொல்லுவாரு, கிருஷ்ணா தான் என் முன்னாடி இல்லையே, நான் எப்படி கிருஷ்ணாவை சரணடைகிறது? இப்போ கிருஷ்ணனுடைய பக்தர்களை சரணடை, ஆச்சாரியர் சரணடை, ஆச்சாரியருடைய வழிகாட்டுதல நம்ம பின்பற்றணும். மகாத்மா மகாஜனோ ஏன கதச பந்தாகா, மகாஜனங்களுடைய வழியை நம்ம பின்பற்றணும்னா மகாஜனங்கள் கிருஷ்ணருடைய வழியை பின்பற்றுறாங்க. கிருஷ்ணர்கிட்டிருந்து மகாஜனங்களுக்கு உபதேசம் வழங்கப்படுது. அர்ஜுனன் மாதிரி பக்தர்கள், ராமானுஜாச்சாரியர், பிரபுபாதர் இந்த மாதிரி பக்தர்கள் வந்து கிருஷ்ணா வந்து நேரடியாக அவங்களை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்போ அவங்கள சரணடைகிறதும் கிருஷ்ணாவை சரணடைகிறதும் வித்தியாசம் இல்லை. ஆன்மீக குருவை சரணடைகிறதுன்னா கிருஷ்ணாவை சரணடைகிறது. ஸோ அதனால் என் முன்னாடி இப்போ கிருஷ்ணா இல்லை, கடவுள் இல்லை, நான் எப்படி அறியாமையிலேருந்து விடுபடுறது? அதனால அறியாமையிலேருந்து விடுபடுறது குரு. குரு எதுக்குன்னா நம்மளை அறியாமையிலேருந்து விடுவிக்கிறதுக்காக. ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன செலாகையா சத்ருவங்களித்தமேனா தஸ்மை ஸ்ரீ குருவே. ஓ ஆன்மீக குருவே, என்னை அறியாமையிலிருந்து விடுவித்து எனக்கு ஆன்மீக அறிவு போட்டுங்க, தான் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் பகவத்கீதையுடைய நோக்கம் வந்து நம்மளை அறியாமையிலிருந்து விடுவிக்கிறது, கூடவே நம்மளை பகவானை சரணாகதி பிராப்தம் செய்யும். சரணாகதி அடி, பகவானை சரணடி, பகவானை வந்து நம்ம சரணடி. ஸோ பகவத்கீதை ஐந்து முக்கியமான விஷயங்களை கிருஷ்ணா திரும்ப திரும்ப வலியுறுத்துறார். பகவத்கீதையில் வந்து கிருஷ்ணா வந்து ஐந்து முக்கியமான விஷயங்கள், ஜீவாத்மா, பரமாத்மா, பௌதிக இயற்கை, காலம், செயல். என்னெல்லாம்? ஜீவாத்மா, பரமாத்மா, பௌதிக இயற்கை, காலம், செயல். இந்த ஐந்து ஐந்து தான் பரவலாக பகவத்கீதையில் பேசப்படுது. முதல்ல ஜீவாத்மானா யாரு, அப்புறம் பகவான்கிற யாரு, அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, அப்புறம் இந்த உலகம், இந்த பௌதிக இயற்கை, இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்கிட்டு இருக்கு, யார் அதை கட்டுப்படுத்துறாங்க, யார் மூலமா அது இயங்கிட்டு இருக்கு, அப்புறம் இங்க கர்மா நல்ல செயலது தீய செயலது, செயலுடைய விளைவு என்னவா இருக்கும், எப்படி செயலுடைய விளைவு நம்ம விடுபடுறது, அதுக்கப்புறம் நேரம், டைம், இந்த விஷயங்களை தான் கிருஷ்ணா வந்து பகவத்கீதையில பரவலா சொல்றார். ஸோ பகவத்கீதை மகாபாரதத்தின் ஒரு பகுதி. மகாபாரத யுத்தத்தின் மகாபாரதின் இறுதியில பகவானாலேயே எடுத்து வைக்கப்பட்டது. மகாபாரதம் எதுக்காக எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்து, மகாபாரத் மிக பிரம்மாண்டமான ஒரு காவியம், இதிகாசம். இதி காஷ், இதி அப்படின்னா இங்கே, காஷ் அப்படின்னா நிகழ்ந்தது. இந்த மகாபாரதம் வந்து ஒரு கற்பனை கதையோ இல்லை யாரோ வந்து கற்பனை பண்ணி எழுதுனதோ கிடையாது. மகாபாரதங்கிறது இங்கே உண்மையாலுமே நிகழ்ந்தது. இதிகாஸ் அப்படின்னாலே இங்கு நிகழ்ந்ததுன்னு அர்த்தம். ஸ்ரீ 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 சூத்திர திஜபந்துனா திராயினா சுதிகோச்சரா. ஸ்திரீ அப்படின்னா பெண்கள், சூத்திரர்கள், திஜபந்துக்கள். திஜபந்துக்கள்னு என்ன அர்த்தம்னா, உயர்ந்த குலத்தில் பிறந்தது தகுதி இல்லாதவங்க. பிராமண குலத்தில் பிறந்திருப்பாங்க, பிராமண தகுதி இருக்காது. சத்திரிய குலத்தில் பிறந்திருப்பாங்க, சத்திரிய தகுதி இருக்காது. அதுக்கு உண்டான தகுதிகள் குணங்கள் இல்லாதவங்க ஸ்திரீகள். பொதுவாக பெண்கள் வந்து அவ்வளோ ஞாபக சக்தி இல்லாதவங்க. ஸோ பெண்களுக்காகவும் சூத்திரர்கள் அவ்வளோ ஆன்மீக அறிவை புரிந்து கொள்ள முடியாதவங்களுக்காகவும் ஸ்ரீ சூத்திர திஜபந்து. திஜபந்துனா சமுதாயத்தில் உயர்ந்த குலத்தில் பிறந்து அந்த தகுதி இல்லாதவங்களுக்காகவும், ஸ்ட்ராயினா ஸ்ருதி கோச்சரா, அவங்களுடைய நன்மைக்காக கலியுகத்தில் வந்து ஜனங்களுடைய நன்மைக்காக வியாசதேவர் வந்து இந்த ஈடு இணையற்ற காவியமான மகாபாரதத்தை வழங்கினார். ஸோ மகாபாரதத்துடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா, எல்லாருக்கும் எல்லாரும் வந்து வேதங்களுடைய ரகசியம், வேதங்களால் யாரை அறியப்பட வேண்டும், வேதங்கள் யாரை வந்து அறிவுறுத்துது, வேதங்களுடைய நோக்கம் என்ன, இது எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக மகாபாரதத்தை வந்து வியாசதேவர் தொகுத்தார். வியாச ஏன்னா இதுக்கு முன்னாடி மகாபாரதம் தொகுக்கிறதுக்கு முன்பாகவே வியாசர் வந்து வேதங்கள் முதல் வேதங்களுக்கு வந்து ஸ்ருதி பிரமாணம், ஸ்ருதின்னு பேர். ஸ்ருதி அப்படின்னா கேட்கறது. வேதங்கள் முதல்ல எழுத்து வடிவில் கிடையாது, வேதங்கள் வந்து செவி வடிவில் தான், சப்த பிரமாணம் ஆன்மீக குருட்டிருந்து கேட்கறது தான் ஸ்ருதி. அப்போ வந்து சீடர்கள் ரொம்ப புத்திசாலிகளாகவும் ஞாபக சக்தி உள்ளவங்களாக இருந்ததுனால ஆன்மீக குரு ஒரு ஸ்லோகம் சொன்ன உடனே அவருடைய அவருடைய பொருள், அவருடைய அர்த்தத்தையும் அந்த ஸ்லோகத்தையும் சீடனால் உடனே திரும்ப சொல்ல முடியும். ஆனால் அது வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் அது நடக்காது, உடனே வந்து திரும்ப சொல்றதுக்கு சீடர்களுக்கு வந்து தகுதி கிடையாது. அப்போ வேதங்கள் வந்து வியாசர் என்ன பண்ணாரு, நான்கு பிரிவா பிரிச்சார், ரிக் யஜுர் சாம அண்ட் அதர்வ, அதர்வ நான்கு வேதங்கள். அதை இன்னும் விவரமா புராணங்கள் 18 புராணங்களா பிரித்தார். அதை இன்னும் விரிவாக 108 உபநிஷதங்களை தொகுக்கிறார். இப்படி எல்லாம் பண்ணிட்டு வியாசதேவர் வந்து எல்லா ஜனங்களுக்கும் போய் சேரணும், வேதேச சர்வை அகமேவ வேத்தியோ வேதாந்த கிருப் வேதவித் விதேகச்சாகம், வேதங்களால் அறியப்பட வேண்டியவர் கிருஷ்ணா, வேதங்களால் அறியப்பட வேண்டியவர் கிருஷ்ணா, வேதங்களை முழுவதும் அறிந்ததும் கிருஷ்ணா, வேதங்களை தொகுத்ததும் கிருஷ்ணர். ஸோ கிருஷ்ணர் தான் வேதங்களால் அறியப்பட வேண்டியவர், கிருஷ்ணர் தான் வேதங்களை முழுமையாக தெரிஞ்சின்றவர், கிருஷ்ணர் தான் வேதங்களை வழங்குவர். ஸோ அதனால வேதங்களின் நோக்கம் வந்து கிருஷ்ணர் அடையிறது தான். இப்போ எல்லா தரப்பு பக்க ஜனங்களும் எல்லா தரப்பு மக்களும் வந்து அனைவரும் வந்து கிருஷ்ணரை அடையிறதுக்கு வந்து எளிமையான வழிதான் மகாபாரதம். இந்த மகாபாரதத்தில் அப்படி என்ன இருக்கு, அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்க்கறச்ச வந்து, வேதங்களில் சொன்ன தர்மம், ஒருத்தர் என்ன செய்யணும், எப்படி தர்மத்தின் வழியில் நடக்கணும், தர்மம் எது அதர்மம் எது, நல்லது எது கெட்டது எது, பக்தர்கள் யாரு அசுரங்க யாரு, இதெல்லாம் வந்து எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் மகாபாரதம் இருக்கும். வேதங்கள் உள்ள விஷயங்களை வந்து எளிமையாக புரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோன்னா, ஒரு தரப்புல பாண்டவர்கள், இன்னொரு தரப்பு கௌரவர்கள். பாண்டவர்கள் வந்து தெய்வீகமான குணம் நிறைந்தவங்க, கௌரவர்கள் வந்து அசுர குணம் நிறைந்தவங்க. ஸோ இந்த பாண்டவர்கள் கௌரவர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் குரு வம்சம் அழைக்கப்படுது. இந்த ஒட்டுமொத்த குரு குடும்பமும் குரு வம்சம். ஸோ இந்த குரு வம்சத்தை இவங்க எல்லாம் ஒரே குடும்பம் தான். ஆனால் இப்போ ஒரு குடும்பத்திலே ரெண்டு பிரிவாகி ஒரு பிரம்மாண்டமான யுத்தம் ஏற்பட நடக்க இருக்கு. அதாவது முதல்ல யுத்தம் எப்படி நடக்கும்னா, வேறு வேறு கிரகங்களுக்கு நடுவில் நடக்கும். அதாவது ஒரு பக்கம் தேவர்கள் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் அசுரர்கள் இருப்பாங்க. ஒன்று தேவலோகம், அசுர்லோகம். இப்போ சத்தியுகத்தில் எப்படி யுத்தம் நடக்கும்னா, தேவலோகத்தில் உள்ள தேவர்களை கஷ்டப்படுத்துறதுக்காக அசுர்லோகத்திலிருந்து அசுரர்கள் வேலை வருவாங்க. வேற வேற லோகம், அது வேற கிரகம், இது வேற கிரகம், சம்பந்தம் இல்லை. வேறு வேறு கிரகத்துக்கு நடுவில் யுத்தம் நடந்தது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும். அதுக்கு அடுத்த யுகத்தில் வந்து முதல் யுகம் வந்து சத்தியுகம், கிரேதா யுகம். இந்த கிரேதா யுகத்தில் வந்து வேறு வேறு யுகத்துக்கு நடுவில் யுத்தம் நடைபெற்றது. அதுக்கு அடுத்த யுகம் வந்து திரேதா யுகம். திரேதா யுகத்தில் ஒரே கிரகம் தான், ஆனால் ரெண்டு நாடு, ஒன்று லங்கை, இன்னொன்று இந்தியா, பாரதம். இப்போ பாரதத்தினுடைய தலைநகரமும் அயோத்தியா, அயோத்தியாவில் ஸ்ரீராமர், லங்கையில் ராவணன், ராம ராவண யுத்தம். முதல்ல நடந்த யுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, இரண்யாக்ஷன், இரண்யகசிப்பு அவங்களாம் வேறு வேறு கிரகம், தேவர்கள் வேறு கிரகம். ரெண்டாவது நடந்த யுத்தம் ஒரே கிரகம் பாரதம், அதில் ரெண்டு நாடுகள் லங்கை அயோத்தியா. துவாபர யுகத்தில் ஒரே வீடு, ஒரே வீட்டில் ரெண்டு சண்டை, ரெண்டு குரூப் ஆயிட்டாங்க, ரெண்டு குரூப். துவாபர யுகத்தில் வந்து ஒரே குடும்பம் ரெண்டாக பிரிஞ்சுது, ஒன்று கௌரவர்கள், இன்னொன்று பாண்டவர்கள். எல்லாருமே கௌரவர்கள் தான். ஆனா திருதராஷ்டருடைய அசுரத்தன்மையினால தன்னுடைய சகோதரன் பாண்டுவோடைய பசங்களை தன்னுடைய பசங்களா பாதிக்காம அவன் வந்து பாண்டு புத்திரர் அப்படின்னு பிரிச்சுட்டார் மரபுரிமையில இருந்து. இங்க புரோபாரம் அழகா சொன்னார் பொருளுரையில. சோ இப்படி ஒரே குடும்பத்துல சண்டை, ஒரே குடும்பம் தான். கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே நபருக்குள்ள நிறைய பிரச்சனை. நம்ம ஒரு ஆள் தான், வேறு கிரகம் கிடையாது, வேறு நாடும் கிடையாது, ஒரே குடும்பம் கிடையாது, ஒரே ஆள். அவன் மனசுக்குள்ள 1008 பிரச்சனை. நல்லது எது நல்லது பண், சில சமயம் நல்லது பண்றோம், சில கெட்டது பண்றோம், சில சமயம் தெய்வீகமான குணத்துல செயல்படுறோம், சில சமயம் அசுர குணத்துல இருக்கோம், சில சமயம் பேராசை, சில சமயம் பொறாமை, சில சமயம் கர்வம், சில சமயம் அகங்காரம். இந்த எல்லா அசுரங்களும் கலியுகத்துல நமக்குள்ளேயே வந்துட்டாங்க, வெளியில எல்லாம் போய் தேட வேண்டியதில்லை. முதல் யுகத்துல வந்து அப்படி இல்லை. இப்ப வந்து கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே நபருக்குள்ள இந்த அசுர குணங்கள் வந்து வெளிப்படுது. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப துவாபர யுகத்துல வந்து ஒரே குடும்பம் வந்து பிரிஞ்சிட்டாங்க. அதாவது அப்ப வந்து தலைநகரம் வந்து அப்ப வந்து ஒட்டுமொத்த நிலப்பரப்பும் 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஒட்டுமொத்த நிலப்பரப்பு வந்து பாரத வருஷம் அல்லது பாரத காண்டம் அழைக்கப்பட்டது. ஏன்னா பரத மகாராஜ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தி ஆண்டதுனால இந்த நிலப்பரப்புக்கு வந்து பாரத பூமியின் பேர் பாரத வருஷம். இந்தியாங்கிற பேர் வந்து கிறிஸ்டின்ஸ், அதான் சாரி ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்ம நாட்டில் ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது தான், ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது இந்தியாங்கிற பேர் வந்து, அதுக்கு முன்னாடி வந்து இது பாரதம். அது இந்த நிலப்பரப்பு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் பாரதம் இல்லை, ஒட்டுமொத்த கண்டமும் ஒட்டுமொத்த நிலப்பரப்பும் பாரதம்னு அறியப்பட்டது. அந்த ஒட்டுமொத்த நிலப்பரப்புக்கும் ஒரு தலைவர் இருந்தார், ஒரு ராஜா இருந்தார், அவங்க தான் குரு வம்சத்தில் இருப்பாங்க, குரு வம்சத்தில். அப்போ வந்து சந்தனு மகாராஜா வந்து இந்த ஒட்டுமொத்த நிலப்பரப்பும் சக்கரவர்த்தியாக இருந்தார். சந்தனு மகாராஜாவுடைய காலத்துக்கு அப்புறம் ஆக்சுவலி உண்மையில் என்னன்னா திருதராஷ்டர் தான் ஆட்சி செய்யணும், நிர்வாகம் பண்ணணும். இந்த உலகத்தினுடைய நிர்வாகம் வந்து திருதராஷ்டர் தான் கொடுக்கப்படணும். ஆனால் திருதராஷ்டர் வந்து கண் பார்வை இல்லாதனால, அவர் குருடனாக இருந்ததுனால, குருடன் வந்து நாட்டை ஆட்சி செய்ய முடியாதுங்கிறதுக்காக திருதராஷ்டருடைய சகோதரர் பாண்டுவுக்கு அந்த பதவி கொடுத்தாங்க. இந்த பெயர் புகழ் பதவி இதெல்லாம் வந்து பிரதிஷ்டா அப்படின்னு பேர். பிரதிஷ்டானா ரொம்ப சுகமாக இருக்கும். நம்மளை யாராவது புகழும்போது, நம்மளை யாராவது போற்றும்போது, நமக்கு பதவி கிடைக்கும்போது இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும், அதுக்கு அது மனசுக்குள்ள வந்து சூட்சம நிலையில அதுக்கு ஆசை இருக்கும். நம்ம ஆசை இருக்கு இல்லையா, அது சூட்சம நிலையில இருக்கிறதுக்கெல்லாம் ஏங்கிட்டு இருக்கும். எனக்கு புகழ் கிடைக்காதா, எனக்கு பேர் கிடைக்காதா, எனக்கு செல்வம் கிடைக்காதா, என்னை எல்லாரும் போற்றி புகழ மாட்டாங்களா, இந்த டிசையர் வந்து ரொம்ப, இந்த ஆசை வந்து ரொம்ப உறுதியா இருக்கும் நம்முடைய மனதுல, உறுதியா இருக்கும். இது வந்து ரொம்ப ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்து அவ்வளவு நல்லதில்லை. பெயர் புகழ் பதவி இதெல்லாம் விரும்புறது ஆன்மீக வாழ்க்கைக்கு நல்லதில்லை. ஆன்மீக வாழ்க்கை மட்டும் இல்லை, பௌதிக உலகத்துல யாராவது சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சா கூட, இந்த பௌதிக உலகத்தில் நம்ம சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சோம்னா புகழ்லாம் விரும்பக்கூடாது, புகழ் விரும்பக்கூடாது, பெயர் விரும்பக்கூடாது, செல்வத்தை விரும்பக்கூடாது. அப்பதான் நிம்மதியா வாழ முடியும், சந்தோஷமா வாழ முடியும். ஒரு சின்ன ஓலை குடிசையில வாழ்ந்தா கூட சந்தோஷமா வாழலாம். ஆனா இந்த புகழினுடைய இன்பத்தை அனுபவிக்கணும், அந்த புகழை அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா, அது வந்து அரண்மனையில் இருந்தா கூட நம்மளை நிம்மதியா விடாது, எப்படியாவது நான் வந்து அந்த நிலையை அடையணும். ஸோ துருதராஷ்டருக்கு வந்து அந்த ஆர்வம், ஆசை, இந்த ராஜ கிரீடம், இந்த ராஜ மகுடம் வந்து என்னுடைய தலையை வந்து அலங்கரிக்கணும், ஆனா என்னுடைய துரதிருஷ்டம் பாண்டுவோடைய தலைக்கு போயிடுச்சு அப்படின்னு திருதராஷ்டிரன் தன்னை ரொம்ப கணிஞ்சுக்கிறார். ஏன்னா நான் ஒரு குருடனாக பிறந்துட்டேனே, நான் ஒரு குருடனாக பிறந்ததுனால என்னால் வந்து இந்த ராஜபோக வாழ்க்கை, ராஜா அப்படிங்கிற ஒரு சக்கரவர்த்திங்கிற ஒரு அந்த மணி மகுடம் சூட முடியாமல் போயிடுத்து அப்படின்னு திருதராஷ்டிரன் கவலை இருந்து, அது உள்ளுக்குள்ள ஒரு ஏக்கம் கவலை. அந்த ஏக்கமும் கவலையுமானது எப்படி இருக்கும்னா ரொம்ப ஆழமாக இருக்கும். அந்த ஆழம் எது வரைக்கும், தனக்கு அப்புறம் தன் பையனுக்கு கிடைக்கணும், அவனுக்கு அப்புறம் அவன் பையனுக்கு கிடைக்கணும், அதுக்கப்புறம் இப்படி வம்சா வம்சமா அந்த புகழை நாங்க தக்க வச்சுக்கணும், இதுதான் வந்து பௌதீக பற்றுதனுடைய ஆழமான வேர், அந்த இன்பம் புகழ் அனுபவிக்கிற வேறு, இதை வேறோட கலையிலனா நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது. இதை ஒட்டுமொத்த மகாபாரதத்துல வந்து பார்த்தோம்னா திருதராஷ்டிரம் வந்து சந்தோஷமாவே இல்லை. காரணம் என்னன்னா அவனுடைய ஆசைதான், பேராசை. அவனுடைய ஆசைக்கு தகுந்தார் போலயே குறிப்பிட்ட காலத்துல வந்து குறுகிய காலத்துல பாண்டு வந்து இறந்து போயிடுறார். மகாபாரதம் படிச்ச இன்னும் டீட்டெயிலா பாண்டு எப்படி இறந்தாருலாம் தெரிஞ்சுக்கும். ஸோ பாண்டு இறந்த உடனே திருதராசனுடைய விருப்பப்படியே வந்து அரியாசனம் அவர் கைக்கு வந்துருச்சு, மகுடம். எதுக்காக அவர் இயங்கிட்டு இருந்தாரோ அது கிடைச்சது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்துடைய வெளிப்பாடு என்னன்னா தனக்கு அப்புறம் தன் பையனுக்கு தான் போகணும் அப்படிங்கிற சுயநலம். பாருங்க அந்த பற்றுதல் அப்புறம் சுயநலமா மாறுது. முதல்ல அந்த புகழை அனுபவிக்கணுங்கிற பற்றுதல், அது அது அந்த பற்றுதலும் சுயநலம் தான். அந்த சுயநலத்தோடைய சுயநலம் முதல் எங்கிட்ட தொடங்கும், நான் அனுபவிக்கணுங்கிற சுயநலம். அந்த சுயநலம் இன்னும் கொஞ்சம் விரிவாகும் போது என்னுடைய பசங்க அனுபவிக்கணும், அது இன்னும் கொஞ்சம் விரிவாகும் போது என்னுடைய சமுதாயத்தில் உள்ளவங்க அனுபவிக்கணும், அது இன்னும் கொஞ்சம் விரிவாகும் போது என்னுடைய ஊர்ல உள்ளவங்க அனுபவிக்கணும், இன்னும் கொஞ்சம் விரிவாகும் போது என்னுடைய நாட்டுக்காரங்க அனுபவிக்கணும். இதுதான் சுயநலத்தோடைய எக்ஸ்பான்ஷன். சுயநலம் விரிவாயிட்டே இருக்கு. முதல்ல அது எனக்குள்ள தொடங்குது, நான் வந்து இந்த ராஜபோக வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது அந்த டிசைர் ரொம்ப ஸ்ட்ராங்கு, ஆழமாக. ஸோ அதனால திருதராஷ்டிரம் வந்து நிறைய தவறு செய்ய ஆரம்பித்தார். அந்த தன் பையன் மேல உள்ள குருட்டு பாசத்தினாலையும் பௌதிக பற்றுதலாலையும் அவன் செய்யக்கூடிய தவறுக்கெல்லாம் வந்து திருதராஷ்டிரம் ஒரு மன்னன்கிற முறையிலையோ இல்லை ஒரு தகப்பன்கிற முறையிலையோ அந்த பையனை அவன் கண்டிக்கலை. துரியோதனை வந்து சின்ன வயசுலேருந்தே கண்டிக்காம அவருடைய விருப்பங்களுக்கெல்லாம் இணங்குறார் திருதராஷ்டிரம். திருதராஷ்டிரம் வந்து ஒரு தவறான தகப்பனுக்கு ஒரு மிகச்சிறந்த அடையாளம். தவறான தகப்பனும் தவறான மன்னரும் எப்படி இருக்கு, ஒரு 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 மன்னனும் ஒரு தகப்பனும் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் திருதராஷ்டிரம். தன் பையன் செய்யக்கூடிய அனைத்து குற்றங்களையும் வந்து ஆமோதிக்கிறார், எதுக்குமே எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை, அவனை கண்டிக்கல, அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, அவன் விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தி செய்யறது. காரணம் என் பையன் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குருட்டுத்தனமான முட்டாள்தனமான ஒரு முடிவு. அதனுடைய விளைவுதான் வந்து துரியோதனுக்கும் ரொம்ப வசதியா இருந்தது அவருடைய அந்த அசுரத்தன்மைக்கு, துரியோதனை அசுர குணத்து. சோ இப்படி துருதராசருடைய முறையற்ற வளர்ப்புனால துரியோதனின் சின்ன வயதிலிருந்தே பொறாமை குணம் மேலோங்கி இருந்தது துரியோதன இடத்துல. திருதராஷ்டிர இடத்துல வந்து காமம், அதாவது பதவி அனுபவிக்கிற பேராசை, துரியோதன இடத்துல பொய் அகங்காரம் கர்வம் பொறாமை. ஏன்னா திருதராஷ்டிரர் நினைச்சிட்டாரு தன்னுடைய காலத்துக்கு அப்புறம் தன் பையன் துரியோதனன் தான் மன்னராகணும்னு, ஆனா பாண்டுவோடைய பையன் யுதிஷ்டர் மன்னராக்குறாங்க. அப்ப அந்த சுயநலத்தினால பெரிய சர்ச்சைகள் ஏற்படுது. அது மட்டும் இல்ல, சின்ன வயதிலிருந்தே வந்து இந்த துரியோதனனுக்கு பாண்டவர்கள் மேல பொறாமை இருந்து இவங்களை எப்படியாவது நான் வஞ்சகம் செய்யணும், இவங்க சந்தோஷமாவே இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய துன்பங்களை கொடுத்துட்டே வர்றார் துரியோதன். இப்படி கால ஒவ்வொரு காலங்களும் மாற மாற விதவிதமான கஷ்டங்கள் சங்கடங்கள் அசௌகரியங்கள் துன்பங்கள் எல்லாம் சந்திக்க வேண்டியிருந்தது பாண்டவர்கள். தன்னுடைய கணவனையும் இழந்து குந்தி தேவி தன்னுடைய மகன்களோட தன்னுடைய குழந்தனாரான திருதராஷ்டிரம் தன் அந்த அரண்மனையில் வந்து தனக்கு பாதுகாப்பு கிடைக்கும்ங்கிற நம்பிக்கையில் அவங்க வாழ்கிறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு க்ஷணம் கூட அவங்களுக்கு உத்தரவாதம் கிடையாது, எப்போ அவங்க பையனை கொண்டுடுவாங்க, எப்போ என்ன நடக்கும், இப்படியெல்லாம் நடந்தது பல பல சம்பவங்கள் குந்தியோடைய வாழ்க்கையில் நடந்தது. பாகவதத்தில் வந்து குந்தி மாறான இதை லிஸ்ட்டு போட்டு காமிக்கிறாங்க, ஒரு ஒரு லிஸ்ட்டு போடுறாங்க என்ன நடந்தது. எங்கள் வீட்டுக்கு தீ வச்சாங்க, எங்களை காட்டில் எங்களை அசுரங்களை வச்சு கொல்ல பார்த்தாங்க, எங்களை விஷம் வச்சு கொல்ல பார்த்தாங்க, அடுத்தடுத்து ஒன்று ஒன்று நடந்துகிட்டே இருக்கு. கடைசியில் ஒரு ஒரு விஷயம் புரிஞ்சுது அவங்களுக்கு, இவங்களை கொல்ல முடியாது, இப்படியெல்லாம் சூழ்ச்சியினால தான் இவங்களை ஜெயிக்க முடியும். ஏன்னா அந்த மாயக்கண்ணன் வாசுதேவ் கிருஷ்ணன் எப்பவுமே இவங்க பக்கம் இருக்கிறதுனால இவங்களை சூழ்ச்சி பண்ணி தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டு இறுதியில் வந்து சகுனி சகுனியுடைய உதவியில பகடை விளையாடுது, சூதாட்டத்துக்கு அவங்கள வர வைக்கிறாங்க. நான்கு கட்டுப்பாட்டு விதிமுறைகளை விட்டு சூதாடுறதை தவிர்க்கணும். ஆனா ராஜவம்சத்துல வரக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு சவால் விட்டாலும் அந்த மன்னர் வந்து அவரை அதை நிராகரிக்க முடியாது. ஸோ யுதிஷ்டர் வந்து ஒரு சக்கரவர்த்தியா இருக்கிறதுனால மன்னர்கள் வந்து பொழுதுபோக்காக விளையாடுறது உண்டு. காட்டில் வேட்டையாட போகுது, மிருகங்களை வேட்டையாடுறது, யாராவது அவங்ககிட்ட வந்து சேலஞ்ச் பண்ணா, ஒரு மன்னர்கிட்ட வந்து யாராவது சவால் விட்டா அவன் வந்து அதை புறக்கணிக்க முடியாது, அந்த சவாலை எதிர்கொண்டே ஆகணும். கேளிக்கை, விளையாட்டு, வீரம், இதெல்லாம் வந்து சத்திரியனுக்கு உண்டான ஒரு குணம். ஸோ யுதிஷ்டர் மகாராஜா அவ்வளவு தேர்ச்சி பட்டவர் கிடையாது சூதாடுறதுல. அதை அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு இவங்களை எப்படியாவது ஏமாத்தி இவங்ககிட்ட உள்ளதெல்லாம் பறிச்சிடணும். ஒன்றுத்துக்குமே ஆகாத நிலத்தை அவங்ககிட்ட கொடுத்தாங்க. இந்திரபிரஸ்தம்னு ஒரு இடம், இந்திரபிரஸ்தங்கிற இடம் வந்து பாலைவன பூமி, அது அதை கொடுத்து இவங்களை அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனால் பாண்டவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக அந்த இடத்த வந்து ரொம்ப தெய்வீகமான பூமியாக மாற்றினாங்க. அந்த இருண்டு போன இருண்டு பிரதேசத்தை கூட அற்புதமாக மாற்றினாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு மேலும் மேலும் அந்த பொறாமை அதிகரிக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சது. அப்போ எல்லாத்தையும் அவங்ககிட்ட இருந்து பிடுங்கிட்டு அவங்கள வந்து காட்டுக்கு அனுப்பணும், இதான் திட்டம். 14 வருஷம் அவங்க வனவாசம் போகணும். அதே அவங்க சூழ்ச்சிப்படி என்ன பண்ணாங்க, யுதிஷ்டிர மகாராஜா விளையாட்டை வர வச்சு சகுனி வந்து ரொம்ப ட்ரிக் பண்ணி சூழ்ச்சியோட பகடையெல்லாம் உருட்டி எல்லாத்தையும் இழந்துடுறார் யுதிஷ்டிர மகாராஜ். சூதாட்டத்தில் வந்து தன்னுடைய ராஜ்யம், தன்னுடைய அரண்மனை, தன்னுடைய சேவகர்கள், தன்னுடைய மந்திரிகள், தன்னுடைய சகோதரர்கள் எல்லாத்துக்குமே, தன்னுடைய மனைவி எல்லாத்தையும் பணைய வைக்கிறார். எல்லாத்தையும் சூதில் பணைய வச்சு எல்லாத்தையும் இழந்தார். இழந்த உடனே அவங்க வனவாசம் போகணும் 14 வருஷம். இதில் 13 வருஷம் வந்து வனவாசத்துக்கு, 1 வருஷம் வந்து அஜ்ஞானவாசம். அஜ்ஞானவாசம்னா யாருக்கும் தெரியக்கூடாது இவங்க தான் பாண்டவர்கள். இவங்க பாண்டவர்கள் யாராவது கண்டுபிடிச்சிட்டா திரும்ப 14 வருஷம் காட்டுப்போம். யாரு கண்டுக்கு தெரியாம மறைந்து மாடு வேடத்துல வாழணும், கண்டுபிடிச்சிட்டா திரும்பவும் அவங்க காட்டுப்போம். இப்படி ஒரு நிபந்தனை. பாண்டவர்கள் வனவாசத்துல இருக்காங்க, 14 வருடங்கள் கழித்து திரும்பவும் ராஜ்யத்தை பெறணும், இழந்த ராஜ்யத்தை. அப்போ தூது அறிவிக்கிறாங்க ஒற்றர்கள் மூலமா, இந்த மாதிரி எங்களுடைய வனவாசம் வந்து முடிய போகுது, நாங்கள் திரும்ப ராஜ்யத்தை பெறணும் எங்களுக்கு. ஏன்னா சமுதாயத்தில் வந்து 4 வர்ணம் இருக்கு, பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்ரன். இந்த 4 பேருக்கும் 4 தொழில். அந்த தொழிலால் தான் அவன் அந்த வம்ச அந்த 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 பிரிவாக அறியப்படுறார். அவன் செய்கிற தொழிலை வைத்தும், அவன் இருக்கக்கூடிய குணங்களை வைத்தும், குணநலங்களையும் குணநலனின் அடிப்படையிலும் தொழிலின் அடிப்படையிலும் தான் அவன் வந்து பிராமணனாவோ சத்திரியனாவோ அறியப்படுறார். அப்போ பிராமணன் வந்து நிர்வாகம் பண்ண வேண்டியதில்லை. அவன் வந்து பிராமணனுடைய தொழில் என்ன, அவன் வந்து 4 பேருக்கு வேதம் சொல்லி கொடுத்துட்டு பிக்ஷை எடுத்து வாழலாம், எளிமையான வாழ்க்கை. பிராமணர்கள் நிறைய வகையானவங்க இருக்காங்க. சிலர் வந்து குருகுலம் நடத்தி பிக்ஷை கிடைக்கிறத சாப்பிடுவாங்க. சில பிராமணர் வந்து கோயிலில் கிடைக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டு வாழ்வாங்க. சில பிராமணர்கள் வந்து நெல் வயலில் கதிர் அறுத்ததுக்கு அப்புறம் மீதி உள்ள தானியங்களை எடுத்துகிட்டு வந்து அதை சுத்தம் செய்து அதை உணவாக்கி சமைத்து சாப்பிட்டு வாழ்வாங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா, அவங்க வந்து அவங்க வாழ்க்கை பிச்சைக்காரத்தனமாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அவங்க வாழ்க்கையை முழுவதும் வந்து பௌதிக சிந்தனையும் இல்லாமல் உயிர் வாழ்றதுக்காக மட்டுமே உணவு உட்கொண்டு மீதி உள்ளதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் இறைவனுடைய சேவைக்காக, கடவுளுடைய சிந்தனையில் வாழ்றதுக்காக. அதனால தான் வேத காலத்தில் பிராமணோடைய எப்படி இருப்பாங்கன்னா, கோயிலை சுற்றி தான் பிராமணனுடைய வீடு இருக்கும், அக்ரஹாரம்னு சொல்லுவாங்க. நடுவில் கோயில், சுற்றி அவங்க வீடு, அவங்களுடைய வேலை பூரா அந்த கோயிலில் பகவானுக்கு ஐக்கியம் பண்ணுறது தான். அப்புறம் திண்ணை பள்ளிக்கூடம், குருகுலம் இருக்கும், பசங்களாம் வருவாங்க சொல்லிக் கொடுக்கும், இதான் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி பிராமணன் வாழலாம். சத்திரியன் போய் இப்படி வாழ முடியாது, சத்திரியன் போய் பிக்ஷை எடுத்து வாழ முடியாது, ஏன்னா அது அவன் தர்மம் இல்லை. சத்திரியங்கிறவன் குறைந்தபட்சம் ஒரு கிராமத்தையாவது நிர்வாகம் பண்ணவன் அவன். அதனால இவங்க வந்து இவங்க பிக்ஷை எடுத்து வாழ முடியாது, இவங்க வந்து நிர்வாகம் பண்ணி தான் வாழணும். ஆனால் துரியோதனுடைய பிடிவாதத்தினால அவன் சொன்ன ஒரு குண்டு ஊசி உள்ள இடம் கூட தரமாட்டேன் அவங்களுக்கு, ஏன்னா அவங்க யுத்தம் செய்யட்டும், எங்கள் கூட யுத்தம் பண்ணட்டும், யுத்தம் பண்ணிட்டு வந்து அவங்க வந்து வாங்கிக்கிட்டோம்.